إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எமதின் ஆலய வாழ்க்கைக்காக நாம் தயார்படுத்தக்கூடிய சில அமல்கள். கடந்த ஜும்ஆவிலே நாளைய எமது மறுமை வாழ்க்கைக்காக எதனை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்ற தலைப்பிலே பல்வேறுபட்ட விடயங்களை பார்த்திருந்தோம். நாளைய அந்த நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்காக எதனை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்ற அல்லாஹ்வினது வேத வசனத்தையும் அதனுடைய பாரதூரம் என்ன என்பதனையும், ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்திலே எந்த ஒன்றை சாதிப்பதாக இருந்தாலும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டியது கடமையாக இருக்கிறதோ, அதே போன்று நாளைய மறுமை வாழ்வுக்காகவும் பல்வேறுபட்ட முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்பவர்களுக்குதான் அந்த சுவனத்தின் பரிசுகள் இருக்கின்றது என்ற விடயங்களையும், அதே நேரம் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை மறந்து தனக்காக இருக்கக்கூடிய இன்னொரு வாழ்க்கையை மறந்து இந்த உலக வாழ்வை வாழ்ந்து முடித்து விடுகிறார்களோ, அவர்கள் நாளை மறுமை நாளிலே எப்படி கைசேதப்பட போகிறார்கள் என்கிற விடயங்களை ஜும்ஆவிலே நாம் அவதானித்தோம். அதில் இறுதியாக நாளை மறுமையில் ஒரு மனிதன் சுவனத்திலே என்னென்னெல்லாம் நலவுகளை அடையப் போகிறான், அதற்கு என்ன என்ன அமல்களை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை இன்றைய பாடத்திலே தெளிவுபடுத்துவதாக கூறியிருந்தேன். அந்த வகையில் இன்று ஒரு 10 அமல்களையும், அதனை நாம் இந்த உலகத்திலேயே தயார்படுத்துகிற போது அதற்காக நாளை மறுமையில் என்னென்ன எமக்காக தயார்படுத்தப்பட போகிறது என்கிற விடயங்களையும் இன்றைய இந்த பாடத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் நாம் இந்த இடத்திலே எமது சிந்தனைகளில் நிறுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் சூரா அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தின் 31 வசனத்திலே இடம்பெறுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வை நம்பி அவன் கூறக்கூடிய மறைவான விடயங்கள் அனைத்தையும் நம்பி, மறுமை, சுவனம், நரகம், கபருடைய வாழ்க்கை இந்த அனைத்தையும் முழுமையாக யாரெல்லாம் நம்பி அதற்கு ஏற்ப நல்ல அமல்களை செய்து கொள்கிறார்களோ, இன்னாலா நுதியு அஜிரமன் அஹ்சன அமலா, இப்படி அழகான அமல்கள் செய்தவர்களின் கூலிகளை நாம் வீணாக்க மாட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இதிலே முதலாவது நாம் விளங்க வேண்டிய விடயம், எப்படி இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒன்றை அடைவதாக இருந்தாலும் அதற்கு முயற்சி அவசியமோ, இதே போன்று நாளைய அந்த வாழ்க்கையிலும் நாம் எதை அடைவதாக இருந்தாலும் சரி முயற்சி கட்டாயம் வேண்டும். எனவேதான் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், எந்த இடத்திலெல்லாம் இந்த ஆமனு என்ற வார்த்தை வருகிறதோ அதை தொடர்ந்து வாமிலு சாலிஹாத் என்று வந்துவிடும். எந்த இடத்திலும் அல்லாஹ் இவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ என்பதோடு நிறுத்துவதல்ல, எவர்கள் ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்தார்களோ, எவர்கள் ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்தார்களோ என்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த இரண்டும் ஒன்றாகவே வருகிறது. எனவே அல்லாஹ்வை பற்றிய உறுதியான நம்பிக்கை, மறைவான விடயங்களை பற்றிய உறுதியான நம்பிக்கை, அவற்றை நினைத்து பயப்படுவது, இது மட்டும் ஒரு மனிதனுக்கு போதாது. நாம் சொல்லலாம் அல்லாஹ்வை நாம் நம்புகிறோம், அல்லாஹுக்கு நாம் பயப்படுகிறோம், எமக்கு நேரம் இல்லை அதனால் அமல் செய்யாமல் இருக்கிறோம், எமக்கு வேலை பழுக்கள் இருக்கின்றன அதனால் அமல் செய்யாமல் இருக்கிறோம் கூறலாம். அது இந்த மனிதர்களிடத்தில் எடுபடும். அல்லாஹ் கூறக்கூடிய நிபந்தனை ஈமானும் இருக்க வேண்டும், அமல்களும் இருக்க வேண்டும். இது இருப்பவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் என்பதை எமது உள்ளங்களில் ஆழமாக நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யார் அழகான முறையிலே அமல்கள் செய்து இந்த உலக வாழ்க்கையை கழித்தார்களோ இவர்களுடைய அந்த மறுமையின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம். இது ஒரு முக்கியமான வார்த்தையாகும். நாம் மேலோட்டமாக பார்த்து செல்கிற போது இதனுடைய அந்த முழுமையான கருத்தை புரிந்து கொள்ள முடியாது. இதனை நாம் சரியாக விளங்குவதென்றால், இதனையும் தான் எந்த வசனங்களையும் தான் இந்த உலகத்தோடு நாம் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு விடயத்தை நாம் எமது உள்ளத்திலே நீயத்தாக வைத்து தான் இதை அடைய வேண்டும், அது ஒரு வீட்டை கட்டுவதாக இருக்கட்டும், அல்லது ஒரு வாகனத்தை வாங்குவதாக இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்தின் என்னோட விடயமாக இருக்கட்டும், இதனை நான் செய்ய வேண்டும் என்று ஒரு நியத்தை வைத்து, அதற்கு செல்வங்கள் தேவைப்படும், பணங்கள் தேவைப்படும், அதற்காக பாரிய அளவிலே முயற்சி செய்து அந்த செல்வங்களை தான் அடைய விரும்பக்கூடிய அந்த விடயத்திற்காக முழுமையாக செலவழித்து, சில நேரங்களிலே நாம் அடைய நினைத்த அந்த விடயம் தோல்வியிலாகிவிடும், அந்த விடயம் சொதப்பிவிடும். நாம் செய்த முயற்சி, நாம் தேடிய செல்வங்கள் அனைத்தும் வீணாகிவிடும். இந்த உலகத்திலே நாம் அதனை காண்கிறோம். வாழ்வின் சில சந்தர்ப்பங்களை அவற்றை நாம் அனுபவிக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு காரியம் மறுமையிலே நடக்காது. யார் ஈமான் கொண்டு நல்ல மல்கள் செய்தார்களோ இவர்களுக்கு நடக்காது. இவர்களுடைய இந்த கூலிகளை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த வார்த்தை எந்த அளவு ஒரு பெருமதியானது, ஆழமான கருத்தை உடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தை அடைவதற்காக செய்யக்கூடிய முயற்சிகளை விட அதிகம் அதிகம் நாம் செய்ய வேண்டியது நாளைய எமது நிரந்தர வாழ்க்கைக்கான முயற்சிகளை என்பதை எமது உள்ளத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஈமான் கொண்டு அமல்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சில கூலிகளை இந்த இடத்திலே அல்லாஹ் விவரிக்கிறான். உலாஇக லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். இப்படி இவர்களெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்களோ இவர்களுக்குரிய கூலி என்னவென்றால், அவர்களுக்கு சுவன பூஞ்சோலைவனங்கள் இருக்கிறது. இந்த ஜன்னத்துன் என்ற வார்த்தைக்கு சுவனம் என்ற மொழிபெயர்ப்பும் இருக்கிறது, பூஞ்சோலை தோட்டங்கள் என்ற மொழிபெயர்ப்பும் இருக்கிறது. ஜன்னாத்து அதன் சுவன பூஞ்சோலைகள் இருக்கிறது. இது பன்மையாக இந்த இடத்தில் வருகிறது.
அல்லாஹு தஆலா இப்படி அமல்கள் செய்பவர்களுக்கு பல தோட்டங்களை பூஞ்சோலை வனங்களை அவர்களுக்கு சொந்தமாக ஆக்குகிறார். தஜிரீ மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அது எப்படி இருக்கும் என்றால் அது ஒரு ரம்மியமான காட்சி, அதன் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். وَيُحَلَّوْنَ فِيهَا مِنْ أَسَاوِرَ مِنْ ذَهَبٍ, அதே போன்று அங்கே அவர்களுக்கு தங்கத்தினாலான காப்புகள் அணிவிக்கப்படும். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், சிலருக்கு அந்த ஆசைகள் இருக்கும், சிலருக்கு இருக்காது. யாருக்கு அந்த ஆசைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு தெரியும் அதனுடைய அருமை என்னவென்று. அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளே ஆண்களுக்கும் தான் காப்புகளை அணிவிக்கிறான். وَيَلْبَسُونَ ثِيَابًا خُمُرًا مِنْ سُنْدُسٍ وَإِسْتَبْرَقٍ, அது மட்டுமல்லாமல் தடிப்பமான அதே போன்ற மிருதுவான பட்டாடைகளை அவர்கள் அணிவார்கள். அந்த சுவனத்தின் ஆடை பட்டாடை, இன்று இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு அது ஹராம், ஆண்களுக்கு அது ஹராம், ஆனால் சொர்க்கத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் அணியவிருப்பது பட்டாடைகள். அந்த சொர்க்கத்திலே பாவிக்கப்படக்கூடிய பாத்திரங்கள் தங்கம் வெள்ளியில் இருக்கும். அதே போன்று அந்த சுவனத்தின் கட்டிடங்களை எடுத்துக்கொண்டால் அதனுடைய செங்கற்கள் ஒன்று தங்கத்தில் இருக்கும், இன்னொன்று வெள்ளியில் இருக்கும். அதுதான் இந்த சுவனத்தினுடைய அமைப்பு. சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதாவது சாய்மான கட்டில்களிலே அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். பஞ்சு தலையணைகளை அவர்கள் வைத்துக் கொண்டு சாய்ந்து கொண்டிருப்பார்கள். நிஅமத் ஸவாப் வ ஹஸுனத் முர்தஃபகா, இது கூலிகளிலே மிக மிக சிறந்தது. அதே போன்று இவர்கள் சுகம் அனுபவிக்கக்கூடிய இந்த இடம் மிக மிக அழகானது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நான் இதனை இந்த இடத்திலே கூறுவதனுடைய காரணம், அந்த சொர்க்கத்திற்குள் நாம் செல்ல வேண்டும், அதனை எமது உள்ளங்களினால் இந்த இடத்திலே காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பின்னால் நான் கூறக்கூடிய விடயங்களின் அருமையை புரிந்து கொள்ள முடியும். திடீரென்று நான் இவற்றை கூறுகிற போது வேறு வேறு சிந்தனைகளில் இருந்தால் இந்த வார்த்தைகள் பெருமதி இல்லாமல் சென்றுவிடும் என்ற காரணத்திற்காக இந்த அல்குர்ஆனிய வசனம் இந்த இடத்தில் கூறப்பட்டது. இதன் மூலம் அந்த சொர்க்கத்திற்குள் நாம் சில நேரம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இதனுடைய முழுமையான பிரயோஜனங்களை நாம் பெற்றுக் கொள்ளலாம். எனவே இது பொதுவாக ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். அவர்களுக்கு பூஞ்சோலை வனங்கள் இருக்கிறது, அவர்கள் அந்த பூஞ்சோலை வனங்களின் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், தங்கத்தினாலான காப்புகள் அணிவிக்கப்படும், மிருதுவான அதே போன்று தடிப்பமான பட்டாடைகளை அவர்கள் உடுத்துவார்கள், அதே போன்று அவர்கள் சாய்மான கட்டில்களிலே சாய்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இப்படி இன்னும் பல்வேறுபட்ட அமல்கள், அந்த பல்வேறுபட்ட சிறப்புகள் அந்த சுவர்க்கவாசிகளுக்கு காணப்படுகிறது. இன்று நாம் அவதானிக்கக்கூடிய இந்த தலைப்பு என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் பல விடயங்களுக்காக ஓடி திரியக்கூடிய இந்த சமயத்தில் நாளைய நிரந்தர வாழ்க்கைக்காகவும் திட்டமிட வேண்டும். இந்த உலக வாழ்க்கை எமக்கு தெரியும், சென்ற வாரம் இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்றிருப்பவர்கள் அடுத்த வாரம் இல்லை, நாம் நாளை இருப்போமா என்று தெரியாத வாழ்க்கை இது. எல்லோருக்கும் இதே நிலை இருக்கிறது. ஆனால் இதை மறந்து கொண்டு ஏதோ கோடான கோடி காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வந்தவர்கள் போன்று எமது முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, எம்முடைய இந்த ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் அப்படி ஒரு ஆசையை எமக்கு வைத்திருக்கிறான். ஒரு இடம் இருக்கிறது, அங்கே மரணம் இல்லை, ஒவ்வொன்றும் நினைத்த ஒவ்வொன்றும் கிடைக்கும், நினைக்காததும் கிடைக்கும், ஆசைப்பட்டவைகள் எல்லாம் அனுபவிக்க முடியும். அதுதான் சொர்க்கம். மரணித்தால் தான் அங்கு செல்ல முடியும். அது நிரந்தரமான வாழ்க்கை, எம் எல்லோருக்கும் கிடைக்க இருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த சுவனத்தை அலங்கரிப்பது இந்த உலகத்திலே எமது தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள். அதுதான் அந்த சுவனத்தை அலங்கரிக்குமே ஒழிய, எம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பிறகு நான் இதனை செய்து கொள்கிறேன் என்று நாம் நினைத்தால் அதற்கு ஒருபோதும் முடிவு கிடையாது. மரணம் வரை பிரச்சனைகளும் சிக்கல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கிடையில்தான் நாம் அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்று ஒரு 10 விடயங்களை நான் இந்த இடத்திலே குறித்து வந்திருக்கிறேன். எந்தளவு நேரம் இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் நாம் அவற்றை விளங்கிக் கொள்ளலாம். இந்த உலகத்திலே பாருங்கள், நாம் சில முயற்சிகளை செய்கிறோம், அதற்கான பெறுபேறுகள் இலகுவாக கிடைத்து வருகிறது. இன்னும் சில இடங்களில் முயற்சி செய்கிறோம், பாரிய முயற்சியை செய்கிறோம், அந்த விடயம் சொதப்பி விடுகிறது. சில விடயங்களில் பாரிய முயற்சிகளை செய்து ஒரு சிறிய ஒரு விடயத்தை அடைந்து கொள்கிறோம். அதே போன்று இன்னும் சில விடயங்களிலே அதிகமான முயற்சிகளை செய்து பெருமதியான விடயங்களை அடைகிறோம். இதே போன்றுதான் நாளை மறுமை நாளில். சில விடயங்களை எடுத்துக்கொண்டால் இலகுவாக அவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில விடயங்களை பெறுவதற்கு பாரிய அளவிலே முயற்சி செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நான் 2 விடயங்களை முன்னோடியாக கூறிக்கொள்கிறேன். திருமீதி என்ற கிரந்தத்தின் 3464வது செய்தி, மன் கால சுபஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி உரிஸத் லஹு நஹ்லதுன் ஃபில் ஜன்னா. முதலாவது விடயம் பாருங்கள், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் சுபஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, அவ்வளவுதான், சுபஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்று யார் சொல்கிறாரோ அவருக்காக சுவனத்திலே ஒரு ஈத்த மரம், ஒரு பேரீத்த மரம் நட்டப்படுகிறது. இலகுவாக நாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசாக இது இருக்கிறது. நாளை எமக்காக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலே இந்த உலகத்திலே நாம் செய்த ஒரு முயற்சியின் காரணமாக ஒரு பேரீத்த மரம் எமக்காக நட்டப்படுகிறது. இந்த பாக்கியம் எதிலே இருக்கிறது? இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற போது சுபஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி என்று கூறி வர வேண்டும். இதற்குரிய பிரதிபலன் தான் அது. திருமிதி என்ற கிரந்தத்தின் 3464வது செய்தி. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா அதுல்லுக்கு அலா கலிமத்தின் மின் கன்சின் மின் குனூஸில் ஜன்னா, உங்களுக்கு சுவனத்தின் பொக்கிஷங்களில் இருந்துள்ள ஒரு பொக்கிஷத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், கால் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, அது பெரிதாக ஒன்றும் இல்லை, இந்த உலகத்திலே நீங்கள் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையாகும். இது என்ன? சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பெரும்பெரும் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே இந்த விடயங்களை எடுத்துக்கொண்டால் இலகுவாக நாம் செய்யக்கூடிய அமல்கள், இலகுவாக அதற்குரிய பிரதிபலனையும் அந்த நாளை மறுமை நாளுக்காக நாம் தயார் செய்யக்கூடிய அமல்கள். இப்படி இந்த உலகத்திலும் காணப்படுகிறது, பெருமதியான விடயங்களை இலகுவாக நாம் அடைந்து கொள்ளலாம். அதே நேரம் எல்லா பெருமதியான விடயங்களையும் இலகுவாக அடைய முடியாது. இந்த 2 ஹதீதுகளை போன்று இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் அந்த 2 விடயங்களை குறிப்பிட்டேன். இதற்கு பிறகு நாம் அவதானிக்க இருக்கக்கூடிய செய்திகள், அதாவது சற்று பெருமதியான அந்த மறுமையின் பரிசுகளாக அதற்குரிய உலகத்தின் முயற்சிகளும் தீவிரமாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு சில அமல்களை நாம் இந்த இடத்திலே பார்க்கவிருக்கிறோம். அந்த வகையிலே நாம் அவதானிக்கக்கூடிய பெருமதியான பரிசுகள் கிடைக்கக்கூடிய முதலாவது செய்தி என்னவென்றால், சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 533 செய்தி, மன் பனா மஸ்ஜிதன் லில்லா பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா. அதாவது, யார் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலப்பகுதியில் அல்லாஹுக்காக ஒரு பள்ளியை கட்டுகிறார், அல்லாஹுக்காக ஒரு பள்ளியை கட்டுகிறார் என்றால் அவருக்காக அல்லாஹ் சுவனத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறார். சொர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படுகிறது, அது சுவனத்தின் பரிசு. உலகத்திலே அதற்கான செயல் அமல் என்னவென்றால் அல்லாஹுக்காக ஒரு பள்ளியை கட்ட வேண்டும். இதிலே உங்களுக்கு கேள்வி எழும்பும், ஒரு பள்ளியை எப்படி தனியாளாக கட்டுவது, பலர் சேர்ந்து கட்ட முடியாதா? ஹதீஸிலே வருவது இவ்வளவுதான், யார் அல்லாஹுக்காக ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ அவர் தனியே தான் கட்ட வேண்டும் என்றுதான் விளங்குகிறது. அவருடைய பிரயோஜனம் என்ன? அல்லாஹ் சொர்க்கத்திலே வீட்டை கட்டுகிறார். தனியாளாக நான் பள்ளி கட்டுவதா? இது சாத்தியமில்லை என்று நாம் நினைக்கலாம். இவ்வளவு ஒரு பெரிய அமலை செய்ய முடியுமா? நாம் இந்த இடத்திலே மறந்துவிடக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறானே. ஒரு வீட்டை நாம் இந்த உலகத்திலே அமைப்பதென்றால் இலகுவாக நாம் அமைக்கிறோமா? அதற்காக எவ்வளவோ சிரமப்படுகிறோம், அதற்காக பல லட்சங்களை செலவழிக்கிறோம். அனைத்துக்கும் பிறகுதான் அந்த வீடு. இந்த உலகத்தின் வீட்டிற்கே இந்த அளவு முயற்சி தேவை என்றால் சுவனத்திலே எமக்காக கட்டப்படக்கூடிய அந்த வீடு, ஒரு செங்கல் தங்கத்தினாலும் மறு செங்கல் வெள்ளியினாலும் இருக்கக்கூடிய ஒளிமயமான அந்த வீடு, அது கிடைக்கிறது எதற்கு? நாம் கட்டக்கூடிய ஒரு பள்ளியிற்கு. அது விசாலமான ஒரு பள்ளி தான் கட்ட வேண்டும் என்று அல்ல, இம்மால் முடியுமான ஒரு அளவிலே ஒரு பள்ளியை ஒருவர் கட்டுகிறாரா, அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறார். ஒரு மனிதர் இதனை தனது உள்ளத்திலே நினைத்து இதற்காக அமல் செய்கிறார் என்றால் அவர் நாளைக்காக அவர் தயார் செய்யக்கூடிய அமலாகும். இப்படி ஒரு பகுதி நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எம்மிலே அதிகமானோரின் சிந்தனையும் ஓட்டமும் வெறும் இந்த உலகத்தையே சுற்றி சுற்றி வருகிறது. மர்மையை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. எனவேதான் இப்படி ஒரு விடயம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இந்த வகையிலே நாம் அவதானிக்கக்கூடிய முதல் செய்தி இதுதான், ஒரு பள்ளியை ஒருவர் கட்டுகிறார், கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார், அதற்காக முயற்சி செய்கிறார். இந்த அனைத்தும் நாளை மறுமைக்கான அவருடைய தயார்படுத்தல் ஆகும். இது நாம் அவதானிக்கக்கூடிய முதலாவது செய்தியாகும். இரண்டாவது செய்தி, சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 728 இலக்கம், மா முஸ்லிமின் யுசல்லி லில்லா குல்ல யௌமின் சிந்தை அஷ்ரத ரகஅதன் தத்வுஅன் கைர ஃபரிலா இல்லா பரல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா. அதாவது, ஒரு வீட்டை அந்த சொர்க்கத்திலே இப்பொழுதே நாம் தயார்படுத்துவதற்குரிய இன்னொரு அமல், ஒன்று பள்ளி கட்டுவது, இரண்டாவது என்னவென்றால் எந்த ஒரு முஸ்லிமாவது அல்லாஹ்வுக்காக ஒவ்வொரு நாளும் 12 தொழ வேண்டும். கடமை அல்லாமல் அவராக விரும்பி செய்யக்கூடிய வணக்கமாக அது இருக்க வேண்டும். அப்படி ஒருவர் செய்தால் அதற்கும் அல்லாஹு தஆலா அவருக்காக ஒரு வீட்டை கட்டுகிறார் என்று சொல்லப்படக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 728 இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. பாருங்கள், ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் தொழுது வர வேண்டும் 12. அந்த 12 எப்படி? சுபஹிக்கு முன் 2, ஜுஹரிற்கு முன் 4 ரகாத்துகள், ஜுஹரிற்கு பின் 2 ரகாத்துகள், அசரிற்கு குறிப்பிடப்படவில்லை, மக்ரிபிற்கு பின் இஷாவிற்கு பின் 2 ரகாத்துகள், மொத்தம் 12 ரகாத்துகள். இதனை ஒரு மனிதர் செய்து வருகிறார், தொடர்ச்சியாக செய்கிறார், அல்லாஹ்விற்காக செய்கிறார் என்றால் இவருக்கும் அந்த பாக்கியம் இருக்கிறது. எனவே இந்த விதத்திலும் நாம் சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 12 ரகாத்துகளை ஒரு மனிதர் அன்றாடம் தொழுது வருவது சிரமமான ஒன்றுதான். அல்லாஹு தஆலா இதை கடமையாக ஆக்கவில்லை. இந்த சிரமத்தின் பரிசு என்ன? நாளை மறுமையில் அல்லாஹ்வினால் கட்டப்பட்ட ஒரு வீடு, அல்லாஹ் எமக்காக கட்டக்கூடிய ஒரு வீடு. இந்த உலகத்திலே எம்மிலே சிலருடைய பழக்கம் இருக்கிறது, தன்னிடம் செல்வம் அதிகமாக இருந்தால் எங்கெங்கெல்லாம் காணிகள் இருக்கிறதோ வாங்கி போடுவார்கள். அந்த இடத்தில் ஒரு காணி, இந்த இடத்தில் ஒரு காணி வாங்குவார்கள். அது அவர்களுக்குரிய ஒரு வியாபார முயற்சியாக இருக்கலாம், அல்லது அவருடைய ஒரு ஆசையாக இருக்கலாம். எப்படியும் இருந்து விட்டு போகட்டும். இதே ஆசை நாளை சுவர்க்கத்தில், சுவர்க்கத்திலே அல்லாஹ்வினால் கட்டப்பட்ட ஒரு வீடு, தான் பள்ளி கட்டியதற்காக, 12 ரகாத்துகள் தொழுது வந்ததற்காக இன்னொரு வீடு. ஏன் எனக்கு அந்த ஒரு ஆர்வம் இல்லாமல் செல்கிறது என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, நீரோடு காலம் நாம் தங்கவிருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அலங்கரிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை எமக்கு தரப்பட்டிருக்கிறது. எம்முடைய தேவைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லாஹ்விடம் பொறுப்பை சாட்டி எம்மால் முடியுமான முயற்சிகளை செய்கிற போது அல்லாஹ் எம்மை கைவிட மாட்டான். இதனை வாதாட்டத்தால் நிரூபிக்க முடியாது. அவரவர் வாழ்ந்து உணர்ந்து பார்க்க வேண்டும். இப்படி நாம் வாழ்கிற போதுதான் அந்த மறுமைக்காகவும் நாம் எம்மை தயார்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இரண்டாவது விடயம், 12 ரகாத்துகள் தொழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான். அதே போன்று மூன்றாவது ஒரு செய்தி, இந்த செய்தியிலும் இன்னும் சில வீடுகள் எமக்கு அந்த சொர்க்கத்திலே கட்டப்படுவதற்குரிய வாய்ப்புகள். அபூதாவுத் என்ற கிரந்தத்தின் 4800வது செய்தி, அனஸ்ஈமுன் பிபைத்தின் ஃபீ ரபலில் ஜன்னா லிமன் தரகல் மிராஅ வஇன் கான முஹிக்கன். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு பொறுப்பை எடுக்கிறார்கள், ஒரு உத்தரவாதத்தை தருகிறார்கள். என்ன? நான் ஒரு வீட்டிற்கு உத்தரவாதம் அளிக்கிறேன், நான் எடுத்து தருவேன். தூக்கம் வந்த இடத்த மாத்தி உட்காருங்க. நான் உத்தரவாதம் தருகிறேன், சொர்க்கத்திலே அடிப்பகுதியிலே ஒரு வீட்டை பெற்றுத் தருவதற்கு. அதற்காக செய்ய வேண்டிய அமல் என்ன? அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், வாதாட்டத்தை விட்டுவிட வேண்டும். அவர் அதற்கு தகுதியுடையவராக, சக்தியுடையவராக இருப்பினும் சரியே. எமிலே சிலர் தான் ஒரு தவறை செய்யவில்லை என்றால் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அது எப்படி விட்டுக் கொடுப்பது? நான் செய்யவில்லை தானே என்று மீண்டும் பேசுவோம், விசாரணைக்காக எடுப்போம், இத்தனையோ செய்வோம். ஏன்? அந்த இடத்திலே தலைகுனிய எமக்கு முடியாது. அது ஒரு அவமானமாக, அசிங்கமாக நாம் நினைக்கிறோம். அது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. சொர்க்கத்திலே ஒரு வீட்டை நாம் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள், சொர்க்கத்திலே அடிப்பகுதியிலே ஒரு வீட்டை, ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கும், அதற்கு நான் உத்தரவாதம். நீங்கள் செய்ய வேண்டியது வாதாட்டத்தை விட வேண்டும். எப்படி? வஇன் கான முஷிக்கன், அவருக்கு வாதாட திறமை இருக்கிறது, வாதாடக்கூடிய சக்தி இருக்கிறது, வாதாடுவதற்குரிய நியாயம் இருக்கிறது, இருப்பினும் அவர் விட வேண்டும். விட்டால் அவருக்கு சொர்க்கத்திலே கடைசி பகுதியிலே, அதாவது அடிப்பகுதியிலே வீடு கிடைக்கிறது. அதே போன்று இரண்டாவது வீட்டிற்கு நபி அவர்கள் உத்தரவாதம் அளிக்கிறார்கள். இரண்டாவது சொர்க்கத்திலே நடுப்பகுதியில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். அது எதற்கென்றால், யார் பொய் பேசுவதை விடுகிறாரோ, எந்த பொய், விளையாட்டுக்காக கேலிக்காக பொய் பேசக்கூடிய வழக்கம் இருக்கிறது, இதனை ஒருவர் விட்டு விடுகிறார். விளையாட்டிற்காக சொல்லக்கூடிய பொய்யையும் அவர் விட்டு விடுகிறார் என்றால், அவருக்கு அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உத்தரவாதம் அளிக்கிறார்கள். சொர்க்கத்தின் நடுப்பகுதியில் ஒரு இடம், நடுப்பகுதியில் ஒரு வீட்டை பெற்றுத்தர நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த இடத்தில் வெறும் சிறப்புகளை அவதானிக்காமல் அமல்களையும் யோசித்து அதனை செயல்படுத்துவதையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், முதலாவது நாம் பார்த்தது வாதாட்டத்தை விட்டு விடுவது. யோசித்து பார்க்க வேண்டும், அந்த நேரங்களில் ஒரு தியாக மனப்பான்மை நமக்கு வேண்டும், அப்பொழுதுதான் அது சாத்தியப்படும். அந்த இடத்தில் விட்டு கொடுத்து விட்டு செல்ல வேண்டி வரும், அதற்கு நாம் தயாராக வேண்டும். விளையாட்டிற்காக பொய்யை விடுவதா, அடிக்கடி நமக்கு சிரிக்க முடியாமல் செல்லும். ஏன் விளையாட்டிற்காக பொய் சொல்லி சிரிக்க முடியும், இதை ஒருவர் விடுகிறாரா? சிரிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் உலகத்திலே, அதாவது நாம் சிரித்து கூத்தாடக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் குறைவாக ஆகிவிடும். இந்த நிலைமைதான் அந்த மறுமைக்காக உதவக்கூடியது. எனவேதான் அல்லாஹு தஆலா பல வழிகளிலும் நம்முடைய சிந்தனைகளை அதை நோக்கி திருப்புகிறார். மூன்றாவது ஒரு வீடு, வபைத்தின் ஃபியால் அல் ஜன்னா லிமன் ஹஸ்ஸன ஹுலுகா, இன்னொரு வீட்டிற்கும் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். அந்த வீடு எங்கே என்றால், சுவனத்தின் உயர்ந்த பகுதியில், ஒரு வீடு தாழ்ந்த பகுதியில், அடுத்த வீடு நடுப்பகுதியில், இந்த வீடு உயர்ந்த பகுதியில். அது யாருக்கு என்றால், லிமன் ஹஸ்ஸன ஹுலுகா, அதாவது தன்னுடைய பண்புகளை யார் அழகுபடுத்திக் கொள்கிறாரோ, யார் தன்னை அதாவது தனது பண்புகளை அழகாக்கிக் கொள்கிறாரோ, பண்புகள் அழகானவருக்கு இந்த கூலி இருக்கிறது. இந்த விடயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சிலர் எம்மிலே இருக்கலாம், அதாவது ஒரே பாதையிலே செல்லக்கூடியவர்களாக, கொஞ்சம் கூட இறங்கி வராத ஒரு நிலைமை, விட்டு கொடுக்காத நிலைமை, கடுமையான ஒரு போக்கு. அவர்களுக்கு இது அல்ல, அதாவது பண்புகள் அழகாக வேண்டும், அதற்கு அனைத்தும் வேண்டும். பொறுமை வேண்டும், விட்டு கொடுப்பு வேண்டும், நிதானம் வேண்டும், அவசரம் கூடாது, கோபம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அனைத்தும் இருந்தால்தான் அந்த பண்புகள் அழகாகும். அந்த பண்புகளை யார் அழகுபடுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் உத்தரவாதம் அளிக்கிறார்கள். சொர்க்கத்திலே ஒரு வீட்டை, எங்கே, உயர்ந்த பகுதியில் ஒரு வீட்டை. எனவே நான் முன்னால் சொன்னது போன்று, எப்படி இந்த உலகத்திலே காணி துண்டுகளை வாங்குகிறோமோ, அதே போன்று அந்த சொர்க்கத்திலே வீடுகள் தாராளமாக எமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். பள்ளி கட்டினால் வீடு, 12 ரக்காத்துகள் தொழுது வந்தால் வீடு, விளையாட்டிற்காக பொய் சொல்வதை விட்டுவிட்டால் வீடு, வாதாட்டத்தை விட்டுவிட்டால் வீடு, தனது பண்புகளை அழகுபடுத்திக் கொண்டால் வீடு. பாக்கியங்கள், சந்தர்ப்பங்கள் தாராளமாக இருக்கிறது. இதை உலகத்திலேயே நாம் செய்ய வேண்டும். செய்வது சிரமம்தான், அந்த சிரமத்துக்கு தான், அந்த சிரமத்திற்கு தான் சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா சாதாரணமான கூலிகளை தரவில்லை. வீட்டை கட்டுகிறான், அவனே கட்டுகிறான். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உத்தரவாதம் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த பாக்கியத்தை அடைவதற்கு இந்த உலகிலேயே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று அடுத்த விடயம் என்னவென்றால், சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 669வது இலக்க செய்தி, மன் கதா இலை மஸ்ஜிதி அவ் ராஹ அஅத்தல்லாஹு லஹு ஃபில் ஜன்னதி நுஸுலன் குல்லமா கதா அவ் ராஹ. யார் பள்ளிக்கு செல்கிறார். எப்போது? காலை நேரத்திலே செல்கிறார் அல்லது மாலை நேரத்திலே செல்கிறார். இப்படி அவர் செல்லக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அல்லாஹ் அவருக்காக நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய அந்த இடத்தை தயார்படுத்துகிறான், அதனை ஒழுங்குபடுத்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இங்கே வீடு அல்ல, அவருக்காக ஒதுக்கப்பட்ட இடம் சொர்க்கத்திலே. ஒரு மனிதர் பல வீடுகளுக்காக முயற்சி செய்தால் அந்த வீடுகள் அல்லது வேறு வேறு இடங்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டால் அந்த இடம் எதுவோ ஒரு மனிதனுக்கு தயார் செய்யப்பட்ட அந்த இடத்தை அல்லாஹ் தயார்படுத்துகிறார். எப்பொழுது? காலையில் வருகிறார், அல்லாஹ் தயார்படுத்துகிறார். மாலையில் அவர் வருகிறார் பள்ளிக்கு, அல்லாஹ் தயார்படுத்துகிறார். இந்த ஹதீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் இதிலே ஒரு நுணுக்கமான விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? ஒரு முஸ்லிம் எப்பொழுது முஸ்லீம் ஆகுகிறார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அவர் முஸ்லீம். ஆனால் அவர் அந்த இஸ்லாத்தை தக்க வைத்துக் கொள்வதென்றால், அந்த ஈமானை கடைசி வரை பாதுகாப்பதென்றால், பள்ளியுடனான தொடர்பு இருக்க வேண்டும், அமல்களின் ஈடுபாடு இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு வந்துவிடுகிறார்கள், அதற்கு பிறகு அவர்களை காண முடிகிறது இல்லை என்றால் அவர்களுடைய நிலைமை கேள்விக்குறியானது. இன்று அப்படி வந்த சிலரை நாம் பார்க்கிறோம், ஒன்றிற்கும் இல்லை என்ற நிலைமை. இது முஸ்லிமாக நாம் தொடர்ந்து வாழ சரியான ஒரு வழிமுறையாக இருக்காது. பாருங்கள், இந்த ஹதீஸும் மறைமுகமாக கூறக்கூடிய செய்தி எப்படி? ஒரு மனிதர் ஒரு காணி துண்டை வாங்கி போடுகிறார், எடுத்துக்கொள்வோம். வாங்கி போட்டு விட்டு அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதை சென்று பார்ப்பதும் இல்லை, அதற்குரிய முயற்சிகளும் இல்லை என்றால் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு காணி துண்டை நாம் வாங்குகிறோம் என்றால் பாருங்கள் என்ன எல்லாம் செய்கிறோம். அடிக்கடி சென்று பார்க்கிறோம், அதனுடைய வரையறைகளை தீர்மானிக்கிறோம், அதனை நாம் துப்புரவு செய்கிறோம், அதிலே வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். அது ஒவ்வொரு கட்டங்களுக்கும் உயருகிற போது பார்த்து பார்த்து கட்டுகிறோம், அதற்கு வர்ணங்களை தீட்டுகிறோம், அதற்குரிய தளபாடங்களை எடுத்து போடுகிறோம், அழகா இருக்கிறதா இல்லையா என்று இன்னும் இன்னும் அழகுபடுத்துகிறோம். குடி போவதற்கு முன் அனைத்தையும் செய்கிறோம். எனவே இஸ்லாத்திற்கு ஒரு மனிதன் வருவது சொர்க்கத்தின் பாதையில் வருகிறார், அவ்வளவுதான். அவர் பள்ளிக்கு வருகிறாரா? காலையில் வருகிறார், மாலையில் வருகிறார், அங்கு தயார்படுத்தப்படுகிறது. அந்த சொர்க்கம் தயார்படுத்தப்படுகிறது, சொர்க்கத்தில் அவருக்குரிய இடம் தயார்படுத்தப்படுகிறது. இந்த ஹதீஸிலே இந்த விடயத்தை நாம் மறைமுகமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி ஒரு நாம் ஒரு இடத்தை வாங்கிவிட்டு அதற்காக நாம் ஆயத்தங்களை செய்ய வேண்டுமோ அதே போன்றுதான் இந்த இஸ்லாத்திற்குள் நாம் நுழைந்த பிறகு அந்த சொர்க்கத்திற்குரிய வாசலுக்கு நாம் வந்துவிட்டோம், அந்த வாசலை நாம் திறந்து விட்டோம், அதிலே நம்முடைய இடத்தை அழகாக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்குரிய அழகான சந்தர்ப்பம் பள்ளிக்கு வருவது. காலையில் வந்தாலும் சரி, பின்னேரம் வந்தாலும் சரி, குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வருகிறோமா? அல்லாஹ் எமக்காக தயார் செய்கிறான். இந்த அமலை நாம் செய்கிறோம், எமது உள்ளத்திலே நினைக்கிறோம், நாம் பள்ளிக்கு சென்றால் அல்லாஹ் என்னுடைய மறுமை வீட்டையே தயார் செய்கிறான். வர வர அல்லாஹு தஆலா அதனை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். இந்த ஒரு சிந்தனையோடு நாம் செயல்படுகிற போது அது நாளை மறுமைக்கான ஒரு சேமிப்பாக இருக்கலாம். எனவே இதை நாம் அவதானிக்க கூடிய அடுத்த செய்தி, இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பது சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 669வது இலக்கத்தில். இதுவரை சுமார் 6 விடயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஏழாவது செய்தி என்னவென்றால் சஹி புகாரி என்ற கிரந்தத்தின் 136வது செய்தி. அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன உம்மத்தி யுதுஊன யௌமல் கியாமா குர்ரன் முஹஜ்ஜலீன் மின் ஆசாரில் உது. இந்த உலகத்திலே நாம் முயற்சி செய்யக்கூடிய இன்னொரு தேவை இது. என்ன? அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக என்னுடைய சமுதாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மட்டும் கிடைத்த ஒரு பாக்கியம் இது, அடுத்த சமுதாயங்கள் அல்ல. இதனை வைத்துதான் நபி அவர்கள் அவர்களுடைய உம்மத்து என்று இனங்கண்டு கொள்வார்கள். சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயம் யுதவுன யௌமல் கியாமா, மறுமையிலே அழைக்கப்படுவார்கள் குர்ரன் முஹஜ்ஜலீன். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பிரகாசமாக ஒளிமயமாக இணங்கிக் கொண்டு இருப்பார்கள், மினுமினுப்பாக அவர்கள் இருப்பார்கள். மின் ஆசாரில் வுது, எதன் மூலம்? வுதுவின் தாக்கத்தின் மூலம். கையை கழுவுகிறார், முகத்தை கழுவுகிறார், கால்களை கழுவுகிறார். இதன் காரணமாக நாளை மறுமை நாளிலே அவர் பிரகாசமாக ஒளிமயமாக இருக்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களிலே யாருக்கு உங்களுடைய வெண்மையை அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள். எனவே நாம் சில சந்தர்ப்பங்களிலே சற்று சிரமம் வந்தவுடன் தயமும் செய்ய நினைக்கிறோம், இதற்கு அந்த பாக்கியம் அல்ல. உது செய்கிறார் ஒரு மனிதர், கடமை முழங்கை வரை, கடமை கரண்டை கால் வரை, அதற்கு மேலாக ஒருவர் கழுவுகிறார், அவர் எந்த அளவு நீட்டி கழுவுகிறாரோ அந்த அளவு அது வெளிச்சமாக இருக்கும். சாதாரணமாக உது செய்யப்படக்கூடிய நேரம் கழுவப்படக்கூடியவைகள் ஒளிமயமாக இருக்கும். யார் அதுக்கு மேலவும் அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ அவருடைய அந்த இடங்கள் பிரகாசமாக ஒளிமயமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்கள், இன்று உலகத்திலே அல்லாஹு தஆலா எம்மை அழகாக படைத்திருக்கிறான், இருந்தாலும் நாம் எம்மை அலங்கரித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம், சில தடைகளை கூட செய்ய நினைக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற மறுக்கிறோம். அது அழகாக எமக்கு தெரிகிறது இல்லை, கரண்டையின் கீழ் உடுத்துகிறோம், நரகம் என்று வந்திருக்கிறது. அதே போன்று இன்னும் பல விடயங்களை செய்கிறோம், ஹராம் என்று தெரிந்தும். ஏன்? அழகிற்காக. பெண்களை எடுத்துக்கொண்டால் இந்த விடயத்தில் தீவிரம், அவர்கள் அலங்கரிக்கின்ற அலங்காரங்கள் நாளை அதாவது அவர்களது வாழ்க்கையிலே தலைகீழாக மாறுகிறது, சிலருடைய வாழ்க்கையே மண்ணாக்கி விடுகிறது இவர்களுடைய அலங்காரங்கள். இந்த உலகத்திலே, சாதாரண உலகத்திலே, அழிந்துவிடக்கூடிய உலகத்திலே, மாறிவிடக்கூடிய மனித தோற்றத்திற்கு நாம் செய்யக்கூடிய அழகு இது. நாளை மறுமையில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் மத்தியிலே மினுமினுப்பாக பிரகாசமாக நான் எவ்வாறு இருப்பது யோசித்திருக்கிறோமா? இதற்குரிய சந்தர்ப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். குர்ரன் முஹஜ்ஜலீன் மின் ஆசாரில் வுது, வுதுவின் காரணமாக வெண்மையாக ஒளிமயமாக என்னுடைய சமுதாயத்தினர் இருப்பார்கள். உங்களால் முடியும் என்றால் உங்களுடைய அலங்காரத்தை, ஒளிமயத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி ஸஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தின் 136வது செய்தியாகும். அதே போன்று 8வது செய்தி அபுதாவுத் என்ற கிரந்தத்தின் 4777வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. மன் கவம கைலன் வஹுவ காதிரன் அலா அன் யன்ஃபிதஹு دعاه الله عز وجل على رؤوس الخلائق يوم القيامة حتى يخيره من الحور العين ما شاء. எமது சிந்தனைகளை அந்த சொர்க்கத்திலே நாம் தொடர்ந்து குடிவைக்க வேண்டும். நேரம் செல்கிறது என்ற சிந்தனைக்குள் சென்றுவிடக் கூடாது, ஷைத்தான் எம்மை திசை திருப்புவான். மீண்டும் நாம் அந்த சுவனத்தை நோக்கி வருவதற்கு ஏற்ற ஒரு செய்தி. மன் கலம கைலன், அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு பாக்கியத்தை இந்த இடத்திலே கூறுகிறான். அதாவது அவருக்கு ஹூருல்இன் கொடுக்கப்படுகிறது. அது எப்படி? அவர் விரும்பிய ஹூருல்இன்களை கிடைக்க பெறும் பாக்கியம். அதற்குரிய அமல் என்னவென்றால், மன் கலம கைலன், யார் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ, அதனை வீசி விடுவதற்கு, அதாவது கோபம் வருகிறது என்றால் அந்த நேரம் வரக்கூடிய வார்த்தைகளை அள்ளி எறிய முடியும், எம்முடைய கைகளால் அடித்து உடைக்க முடியும், அவரால் அந்த கோபத்தை நடைமுறைப்படுத்த முடியும். அந்த சக்தி அவருக்கு இருக்கிறது. இருந்தாலும் அதனை, அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கிறார் என்றால் இவருக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம், நாளை மறுமை நாளிலே அனைத்து மனிதர்களும் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா இந்த மனிதரை அங்கே அழைக்கிறான், இந்த மனிதரை அழைக்கிறான், வந்து சொல்கிறான் அங்கே ஹூருல்ஈன்கள் இருப்பார்கள், சுவனத்து கண்ணழகிகள் இருப்பார்கள், சுவனத்து பெண்மணிகள் இருப்பார்கள், கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள். அவர்களுடைய அழகுகள் வர்ணிக்கப்படுகிறது, வர்ணித்து முடிக்க முடியாத அளவு அழகுகள். சுருக்கமாக சொல்வதென்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே கூறுகிறார்கள், சுவனத்து பெண்மணிகளில் ஒரு பெண் இந்த உலகத்தை எட்டி பார்த்து விட்டால் போதும், இந்த உலகமே ஒளிமயமாக மாறிவிடும். அவளுடைய அந்த முக்காடு முந்தானை இருக்கிறது, இது உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அடித்துவிடும், அந்த அளவு பெருமதியான. இப்படியான ஹூருல் ஈன்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தஆலா இந்த மனிதனை அழைக்கிறான், சொல்கிறான் உனக்கு விரும்பிய ஹூருல் ஈனை தெரிவு செய். இந்த பாக்கியம் கிடைக்கிறது யாருக்கு? யார் கோபத்தை அடக்குகிறாரோ அவருக்கு அதை நடைமுறைப்படுத்த சக்தி இருக்கிறது. இருந்தாலும் அடக்கிக் கொள்கிறார் என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இது. நாளை மறுமை நாளிலே அனைத்து படைப்பினங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அவரை அழைத்து ஹூருல் ஈன்களிலே தான் அவர் நாடிய ஹூருல் ஈனை அவர் தெரிவு செய்யலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற கிரந்தத்தின் 4777 இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று இன்னும் 2 செய்திகள், அதுவும் இப்படியான ஒரு பரிசை எமக்கு தரக்கூடியது. சை முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 1827 செய்தி, இன்னல் முக்ஸீதீன இந்தல்லாஹ் அலா மலாபின் பின் நூர் அன் யமீனிர் ரஹ்மான், அதாவது நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதருக்கு ஒரு ஒளியாலான பிரகாசிக்கக்கூடிய மினுங்கக்கூடிய மிம்பரில் வைக்கப்படுவார்கள். சில மனிதர்கள் மிம்பரிலே வைக்கப்படுவார்கள் அனைத்து மனிதர்களுக்கும் மத்தியில். அது எப்படி ஒரு பாக்கியம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மேடையிலே இருக்கிறார்கள் யார்? இன்னல் முக்ஸிதீன இந்தல்லாஹ், நிச்சயமாக நீதமாக நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹ்வின் வலது புறம் ஒளியாலான மிம்பர்களிலே அவர்கள் இருப்பார்கள். வக்கீல் தல் எதைஹி யமீன், அல்லாஹுடைய இரண்டு கைகளும் வலதுதான் என்று வருகிறது. அதை நாம் அந்த இடத்தில் சென்றுதான் அதை பார்க்க முடியும். அதனுடைய விளக்கம் என்னவென்று எமக்கு தெரியாது. அவனுடைய இரண்டு கைகளும் வலது புறம் தான் இருக்கும். அல்லதீன யஅதிலூன ஃபீ ஹுக்மிஹிம் வஅஹ்லீஹிம் வமா வல்லௌ, அது என்ன நீதம் செலுத்துபவர்கள் எப்படி செலுத்துவார்கள்? அவர்கள் நீதமாக இருப்பார்கள் தன்னுடைய தீர்ப்புக்குட்பட்ட விஷயங்களில், தன்னுடைய குடும்ப விஷயங்களில், தான் பொறுப்படுத்த விடயங்களிலே அவர்கள் நீதமாக இருப்பார்கள். இவர்களுக்குரிய சன்மானம் என்னவென்றால் நாளை மறுமை நாளிலே மனாபிருமின் நூர் ஒளியாலான மிம்பர்களிலே இவர்கள் இருப்பார்கள். அதே போன்று இன்னும் சிலருக்கும் இந்த மிம்பர் கிடைக்கிறது. கால் அல்லாஹு அஸ்ஸவஜல், அல்லாஹு தஆலா இதனை கூறுகிறான் நபி அவர்களது நாவின் மூலமாக, அல் முதஹாபூன ஃபீ ஜலாலி லஹும் மனாபிரு மின் நூர் யக்பிதுஹும் அன்நபியூன வஷ்ஷுஹதா, அதாவது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இன்னும் சிலருக்கு ஒளியாலான இலங்கி கொண்டிருக்க கூடிய இந்த மிம்பரை கொடுப்பான். அந்த மிம்பரின் மீது அவர்களை மேடையிலே உட்கார்த்து வைப்பான். யார் தெரியுமா? அல் முதஹாபூன ஃபி ஜலாலி. இரண்டு மனிதர்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். உலக தேவைக்காக அல்ல, கடன் தந்ததற்காக அல்ல, குடும்பம் என்ற காரணத்திற்காக அல்ல, ஃபி ஜலாலி எனது மகத்துவத்துக்காக, அல்லாஹ்விற்காக, வேறு எந்த நோக்கமும் அல்ல. அவர் கருப்பாக இருப்பார், ஏழையாக இருப்பார், எப்படியும் இருக்கட்டும், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிக்கிறார். காரணம் ஒன்றே ஒன்று, அல்லாஹ்விற்காக. அந்த அல்லாஹ்வினுடைய அந்த விடயங்கள் தான் அவரை நோக்கி என்னை நெருக்கி வைத்திருக்கிறது என்ற நிலையில் இருக்க வேண்டும். இப்படி இருப்பவர்களுக்கும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா அவர்களை மேடையிலே ஏற்றி வைப்பான். அது ஒளியாலான மிம்பர்களாக இருக்கும். விசேடம் என்னவென்றால், இதை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இதை பார்த்து பொறாமைப்படுவார்கள். பொறாமைப்படுவது சாதாரண மனிதர்கள் அல்ல, நபிமார்கள், அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்கள். இதை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று இந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. திருமிதி என்ற கிரந்தத்தின் 2390 செய்தியாக இது இடம்பெறுகிறது. பாருங்கள், இது எப்படி ஒரு பாக்கியமாக, எப்படி ஒரு அந்தஸ்தாக இருக்கும் என்று. இந்த உலகத்திலே ஒரு மேடையில் இடம் கிடைப்பது, அடுத்தவர்கள் பொறாமைப்படக்கூடிய இடத்திலே நான் இருப்பது என்பது எமக்கு ஆசையான ஒன்று. சில சந்தர்ப்பங்களிலே உலகத்தில் அது ஹராமாக இருக்கிறது, ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அது கூடுமாக இருக்கிறது. மறுமையிலே அனைவருக்கும் மத்தியில் நபிமார்கள், சுஹதாக்கள் பொறாமைப்படக்கூடிய அளவில் என்றால் யோசிக்க வேண்டும், அது எப்படி இருக்கும் என்று. அதற்கு நாம் செய்ய வேண்டியது, எம்முடைய அடுத்த சகோதரருடனான அந்த உறவு, அந்த நெருக்கம், அந்த விருப்பம், அந்த தொடர்பு, அந்த நேசம் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். இப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த இருவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். இதுதான் இந்த இடத்திலே நான் குறித்து வந்த 10 விடயங்களாகும். எனவே இவற்றை எமது உள்ளங்களிலே நாம் ஆழ பதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நாம் பார்த்தோம். அதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகள், அல்லாஹ்விற்காக வீட்டை கட்டுவது, 12 ரக்காத்துகள் தொழுவது, அதே போன்று சொர்க்கத்தின் அடிப்பகுதியிலே வீட்டை பெற்றுக் கொள்வதற்குரிய வழி, வாதாட்டத்தை விட்டுவிடுவது, நடுப்பகுதியிலே வீட்டை பெற்றுக்கொள்ள வழி, பொய் பேசுவதை, அது விளையாட்டுக்காக இருந்தாலும் விட்டுவிடுவது, உயர்ந்த பகுதியில் வீடு கிடைக்க வழி, நட்பண்புகளை வளர்த்துக் கொள்வது, அதே போன்று எம்முடைய சொர்க்கத்தின் அந்த இடம் தயார்படுத்தப்படுவதற்குரிய வழி, காலையிலும் மாலையிலும் பள்ளிக்கு வந்து செல்வது, எம்முடைய உடம்பு தோற்றங்கள் எல்லாம் மினுமினுப்பாக அழகாக இருப்பதற்குரிய வழி, உது எடுக்கிற போது எம்மால் முடியுமான அளவு எம்முடைய அந்த வெண்மையை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வது, அதே போன்று சூடுலீன்களை நாம் தெரிவு செய்து எழுப்பதற்குரிய வழி, கோபம் வருகிற போது அதனை அடக்கிக் கொள்வது, ஒளியாலான மிம்பர்களிலே இருப்பதற்குரிய வழி, நீதமாக நடப்பது, தன்னை சுற்றியுள்ள அனைத்து விடயங்களிலும், அதே போன்று இருவர் ஒருவரை ஒருவர் நேசிப்பது அல்லாஹ்விற்காக. இதன் மூலம் இந்த அமல்களை நாம் செய்வோமாக இருந்தால் இந்த மேற்கண்ட இந்த சிறப்பு அம்சங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் இந்த இடத்திலே இவற்றை கூறியதனுடைய நோக்கம் என்னவென்றால், இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது தெரிவு செய்து, அல்லது அதற்கு மேல் எமக்கு முடியும் என்றால் அதனையும் தெரிவு செய்து, இந்த உலகத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கடமைகளுக்கும் தேவைகளுக்கும் மத்தியில் நாம் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நாளை மறுமைக்கான எமது சேமிப்பாக இருக்கும். இல்லை என்றால் எப்பொழுது எம்முடைய மரணம் விழும் என்று எமக்கு தெரியாது. நாம் இந்த பருவ காலத்திலே பார்த்து வருகிறோம், எம்மோடு இருந்த எத்தனையோ பேர் மரணித்து விடுகிறார்கள். அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. காலையில் இருக்கக்கூடிய மனிதன் இரவிற்கு இல்லை என்ற நிலைமை இரவிலே பார்த்த மனிதன் அடுத்த நாள் பகல் இல்லை என்ற நிலைமையிலே இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்த கபர்களிலே அடக்கப்பட்டார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கிற போது நாம் அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும். இந்த உலக வாழ்க்கை போலியானது. இந்த உலக வாழ்க்கையில் எமது தேவைகளை எமது தேவைக்கு ஏற்ப நாம் நிர்ணயித்து அதற்கு ஏற்ப நாம் முயற்சி செய்து வாழ பழக வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அவனிடம் தவக்குள் வைத்து வாழ்கிற போது அதற்குரிய வழிகளை அல்லாஹு தஆலா இலகுபடுத்தி தருவான். அதனை வாழ்க்கையிலே நாம் செய்து பார்க்கிற போது அதனை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு நாளை மறுமையை எமது சிந்தனையில் எப்போதும் நிறுத்தி அதன் நிரந்தரமான வாழ்க்கைக்காக, நீரூழி காலம் வாழவிருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக நாம் எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை எதனை தயார் செய்து வைத்திருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளட்டும். இதனை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அப்படியான மனிதர்கள் நாளை மறுமை நாளிலே அவர்கள் அந்த நரகத்தை கண்முன்னால் காண்கிற போது அப்போது அவர்கள் நினைப்பார்களாம். வல் ஃபஜ்ர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரத்திலே அவர்களுக்கு நல்லறிவு பிறக்கும், தான் திரும்ப வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்போது சொல்வார்கள், யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி, சொல்வார்கள், நான் எனது இந்த நிஜமான வாழ்க்கைக்காக, இந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக எதையாவது தயார் செய்து வைத்திருக்க கூடாதா என்று புலம்புவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த அனைத்தையும் எமது சிந்தனைகளில் நிறுத்தி அந்த நாளை மறுமைக்காக இந்த உலகத்திலேயே எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோமாக. அதற்கான அமல்களை வெகு தீவிரமாக நாம் செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிகிற போது இந்த முயற்சிகளை நாம் செய்தோம் என்ற ஒரு மன நிறைவோடு இந்த உலகத்திலிருந்து எம்மை அல்லாஹு தஆலா கைப்பற்ற வேண்டும். நாளை மறுமையிலே அந்த நிரந்தரமான சுவனத்திலே பெரும் வெகுமதிகளுக்கு மத்தியிலே நாம் வாழ வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு துணை புரிவானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும். سبحان الله وبحمده، سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك.